சாந்தி. 16/2/2026 காலை முரளி, பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பிராணேஸ்வரராகிய தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு உயிர் தானத்தை அருள வந்துள்ளார். தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதான் ஆகுவதே உயிர் தானத்தை பெறுதல் என்பதன் அர்த்தமாகும். கேள்வி: நீங்கள் நாடகத்தின் ஒவ்வொரு ரகசியத்தையும் அறிந்திருப்பதால் நாடகத்தின் எந்த காட்சி உங்களுக்கு புதியது அல்ல? பதில்: இந்நேரத்தில் உலகம் முழுவதிலும் குழப்பம் நிலவுவது உங்களுக்கு புதிய விஷயமல்ல. விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை உடையவர்கள் தமது சொந்த குலத்தையே அழிப்பதற்காக பொருட்களை தயாரிக்கிறார்கள். இந்த உலகம் மாற வேண்டும் என்பது உங்களுக்கு புதிய விஷயமல்ல. மகாபாரத யுத்தத்தின் பின்னரே எங்கள் புதிய உலகம் வரும். பாடல்: அதிகாலை நேரத்தில் இங்கே வந்தவர் யார்? ஓம் சாந்தி. அதிகாலையில் வந்து புல்லாங்குழல் வாசிப்பவர் யார்? உலகம் முழு இருளில் உள்ளது. நீங்கள் இப்பொழுது பிராணேஸ்வரரும் தூய்மையாக்குகின்ற தந்தையுமான ஞானக்கடலின் புல்லாங்குழல் இசையை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவரே உயிர்காக்கும் கடவுள். ஓ கடவுளே, என்னை இத்துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட உதவியை கேட்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எல்லையற்ற உதவியை பெறுகிறீர்கள். ஏனெனில் அவரே எல்லையற்ற தந்தை. ஆத்மாக்கள் மறைமுகமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். குழந்தைகளின் சரீரங்களே கண்ணுக்கு தெரிகின்றன. தந்தை கொடுக்கும் ஸ்ரீமத் குழந்தைகளுக்கே ஆனதாகும். சகல சமய நூல்களினதும் இரத்தினமாக விளங்கும் கீதை மிகவும் பிரபல்யமானது. அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை அதில் இட்டுவிட்டனர். கடவுளின் வாசகங்களே மேன்மையான வழிகாட்டல்கள் ஸ்ரீமத் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிகிறீர்கள். சீரழிந்தவர்களை மேன்மையானவர்கள் ஆக்க ஒரு தந்தையால் மாத்திரமே முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அவர் சாதாரண மனிதர்களை நாராயணனாக மாற்றுகிறார். சத்திய நாராயணனின் கதையும் உள்ளது. அமரத்துவ கதை நினைவு கூறப்படுகிறது. உங்களை அமரத்துவ பூமிக்கு அதிபதிகள் ஆக்குவதும் உங்களை சாதாரண மனிதனிலிருந்து நாராயணன் ஆக்குவதும் ஒரே விஷயமாகும். இது மரண பூமியாகும். பாரதம் அமரத்துவ பூமியாக இருந்தது என்பது எவருக்குமே தெரியாது. இங்கேயே அமரத்துவமான பாபா பார்வதிகளான உங்களுக்கு இந்த ஞானத்தை உபதேசித்தார். ஒரேயொரு பார்வதியும் ஒரேயொரு திரௌபதியும் மாத்திரமே உள்ளார்கள் என்றில்லை. பல குழந்தைகள் இதனை செவிமடுக்கிறார்கள். சிவ பாபா அனைத்தையும் பிரம்மா மூலம் உங்களுக்கு உபதேசிக்கிறார். தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நான் பிரம்மாவின் மூலமாக விளங்கப்படுத்துகிறேன். குழந்தைகளாகிய நீங்கள் நிச்சயமாகவே ஆன்மீக உணர்வு உடையவர்களாக வேண்டும் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். தந்தையால் மாத்திரமே உங்களை இவ்வாறு ஆக்க முடியும். உலகிலுள்ள மனிதர் எவருக்குமே ஆத்மாவை பற்றிய ஞானமில்லை. அவர்களிடம் ஆத்மாவை பற்றிய இந்த ஞானமே இல்லாத போது எவ்வாறு அவர்கள் பரமாத்மாவை பற்றிய ஞானம் எதனையும் கொண்டிருக்க முடியும்? அவர்கள் கூறுகிறார்கள், ஆத்மாவாகிய நானே பரமாத்மா ஆவேன். முழு உலகமும் அத்தகைய பெரியதொரு தவறில் அகப்பட்டுள்ளது. அவர்கள் முற்றிலும் கல்லு புத்தியை உடையவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாட்டினரின் புத்திகளும் கல்லை போன்றே உள்ளன. தாங்கள் தயாரிக்கும் குண்டுகள் தங்களையும் அழித்து உலகத்தையும் அழித்துவிடும் என்பது அவர்களது புத்திகளில் புகுவதில்லை. இந்நேரத்தில் அவர்களது புத்திகளால் எந்தவித பயனும் இல்லை. அவர்கள் தங்களது சொந்த அழிவிற்காகவே இந்த ஆயத்தங்கள் அனைத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு புதிய விஷயம் அல்ல. நாடகத்திற்கு ஏற்ப இதுவே அவர்களின் பாகம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அவர்கள் நாடகம் என்னும் பந்தனத்தில் கட்டுண்டு இருக்கிறார்கள். கல்லு புத்திகள் இல்லாவிட்டால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார்களா? அவர்கள் தமது சொந்த குலம் முழுவதையும் அழிக்கிறார்கள் என்பது ஆச்சரியமான விஷயம். அவர்கள் செய்யும் விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்களே. எல்லோரும் கூடி அமர்ந்திருக்கும் போது இன்று எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாளை ராவணன் குழப்பமடைந்தால் ஜனாதிபதியையுமே கொன்றுவிடுவார்கள். அத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. அவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பதால் எவரையும் சகித்துக் கொள்வதில்லை. இன்றைய உலகில் எவ்வளவோ கொந்தளிப்புகள் இடம்பெறுகின்றன. கல்லு புத்திகளை கொண்ட பலர் உள்ளனர். விநாச காலத்தில் தந்தை மீது அன்பற்ற புத்தியை கொண்டுள்ள பலர் இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அழிவை நோக்கி இட்டு செல்லப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது இவ்வுலகம் மாற வேண்டும். மகாபாரத யுத்தம் இடம்பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்தார். சமய நூல்களில் அவர்கள் முற்றுமுழுதாக விநாசம் அடைந்ததாக காட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் முற்றுமுழுதான விநாசம் ஏற்படுவதில்லை. அவ்வாறாயின் பிரளயம் ஏற்படும். மனிதர்கள் எவரும் இல்லாமல் பஞ்ச தத்துவங்கள் மாத்திரமே நிலைத்திருப்பது என்பது சாத்தியமில்லை. பிரளயம் ஏற்பட்டால் மனிதர்கள் எங்கிருந்து வருவார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணர் தனது பெருவிரலை வாயில் சூப்பியபடி ஓர் அரசமர இலையில் சமுத்திரத்தில் மிதந்து வந்ததாக அவர்கள் காட்டுகின்றார்கள். ஒரு கை குழந்தையால் அவ்வாறு வர முடியுமா? அவர்கள் சமய நூல்களில் அத்தகைய கதைகளை எழுதியுள்ளார்கள். கேட்கவே வேண்டாம். வித்வான்கள் பீஷ்மர் போன்றவர்களும் குமாரிகளாகிய உங்களின் இந்த ஞான அம்பினால் வீழ்த்தப்படுகிறார்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது அவர்களும் வருவார்கள். நீங்கள் சேவையில் எவ்வளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள் ஆகி எவ்வளவிற்கு தந்தையின் அறிமுகத்தை தொடர்ந்தும் அனைவருக்கும் கொடுக்கிறீர்களோ அவ்வளவிற்கு நீங்கள் மற்றவர்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். ஆம், தடைகளும் இருக்கவே செய்யும். அசுர சமுதாயத்தால் இந்த யாகத்திற்கு பல தடைகள் உருவாக்கப்பட்டதாக நினைவு கூறப்படுகிறது. கல்லு புத்திகளை கொண்ட அப்பாவி மக்கள் இதனை பற்றி எதையுமே விளங்கிக் கொள்வதில்லை. உங்கள் ஞானம் தனித்துவம் வாய்ந்தது என அவர்கள் கூறுகிறார்கள். இவை புதிய உலகத்திற்கான புதிய விஷயங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், வேறு எவராலும் இந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிக்க முடியாது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கிறார். தந்தை மாத்திரமே சர்க்கதியை அருள்பவராவார். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவர். அதனால் நிச்சயமாக அவர் தூய்மை அற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பார். நீங்கள் தெய்வீக புத்தியை உடையவர்கள் ஆகுகின்றீர்கள் என்பதையும் பின்னர் தெய்வீக பிரபுக்கள் ஆகுகின்றீர்கள் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் எத்தனையோ ஆலயங்களை கட்டியுள்ளார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தேவர்கள் யார் என்பதையோ அவர்கள் எப்பணியை செய்தார்கள் என்பதையோ மக்கள் புரிந்து கொள்வதில்லை. தெய்வீக பிரபுவிற்கும் ஓர் ஆலயம் உள்ளது. ஆயினும் பாரதம் தெய்வீக பூமியாக இருந்தது என்பது எவருக்குமே தெரியாது. வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் அங்கே இருந்தன. இது நேற்றைய விஷயமே. சத்திய யுகத்தின் கால எல்லையே நூறாயிரக்கணக்கான வருடங்கள் என அந்த மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் தந்தையோ முழு நாடகமுமே 5000 வருடங்கள் மாத்திரமே என கூறுகிறார். இதனாலேயே இன்றைய பாரதம் எப்படி உள்ளது, நேற்றைய பாரதம் எப்படி இருந்தது என கூறப்படுகிறது. நூறாயிரம் வருடங்களுக்கான எதனை பற்றியும் எவருமே ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாமல் இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் ஞாபகத்திற்கு கொண்டு வந்துள்ளீர்கள். 5000 வருடங்களிற்கு ஒருமுறை பாபா வந்து அனைத்தையும் நினைவூட்டுகிறார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தீர்கள். இது 5000 வருடங்களுக்குரிய விஷயம். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்தது எனவும், அவர்கள் எத்தனை வருடங்களிற்கு முன்னர் வாழ்ந்தனர் எனவும் நீங்கள் எவரிடமாவது வினவ முடியும். அது 100,000,000,000 வருடங்களுக்கு முன்பு இருந்தது என அவர்கள் பதிலளிப்பார்கள். இது 5000 வருடங்களுக்குரிய ஒரு விஷயம் என நீங்கள் விளங்கப்படுத்தலாம். கிறிஸ்துவிற்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் வைகுண்டம் இருந்தது என அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை பாரதத்தில் மட்டுமே வருகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே இது கூறப்படுகிறது. மக்கள் அவரது பிறந்த நாளை கொண்டாடுவதால் நிச்சயமாக அவர் வந்து எதனையாவது செய்திருக்க வேண்டும். அவரே தூய்மையாக்குபவர். ஆதலால் அவர் நிச்சயமாகவே அனைவரையும் தூய்மையாக்குவதற்காகவே வந்திருக்க வேண்டும். அவரே ஞானக்கடல். அதனால் அவர் நிச்சயமாக இந்த ஞானத்தை கொடுப்பார் இல்லையா? நீங்கள் யோகத்தில் அமரும் பொழுது உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுவே ஞானம் இல்லையா? அம்மக்கள் சப்பனமிட்டு அமர்ந்து ஹதயோகம் செய்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற பல்வேறு விதமான விஷயங்கள் அனைத்தையும் பாருங்கள். தாய்மார்களான உங்களால் அதனை செய்ய முடியாது. உங்களால் அவர்கள் அமருவதைப் போல அமரவேனும் முடியாது. தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அவை எதையும் செய்ய தேவையில்லை. மாணவர்கள் பாடசாலையில் கட்டுப்பாட்டுடன் அமர்கிறார்கள். தந்தை உங்களுக்கு அதை கூட செய்யும்படி கூறுவதில்லை. நீங்கள் உங்கள் விருப்பப்படி அமரலாம். அமர்ந்திருக்கும் பொழுது களைப்பாக இருந்தால் படுங்கள். பாபா உங்களுக்கு எதை செய்வதற்கும் தடை விதிப்பதில்லை. இவ்விஷயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவான விஷயங்களாகும். நீங்கள் எவ்வளவு சுகவீனமுற்று இருந்தாலும் கூட சிரமம் என்ற கேள்விக்கே இடமில்லை. சொல்ல முடியாது, நீங்கள் இதனை செவிமடுத்து கொண்டு சிவ பாபாவின் நினைவில் இருக்கும் பொழுது உங்கள் சரீரத்தை துறக்கக்கூடும். நீங்கள் சரீரத்தை விடும் பொழுது வாயில் கங்கை நீரை கொண்டிருப்பதுடன் கங்கை நதிக்கரையிலேயே உயிர் துறக்க வேண்டும் என நினைவு கூறப்படுகிறது. அவை அனைத்தும் பக்தி மார்க்க விஷயங்கள். உண்மையில் அது இந்த ஞான அமிர்தத்தையே குறிக்கிறது. உண்மையிலேயே நீங்கள் அவ்விதமாகவே உங்கள் சரீரத்தை துறப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாகிய உங்களை என்னுடன் திருப்பி அழைத்து செல்வேன். குழந்தைகளாகிய உங்களை வீட்டுக்கு திரும்பி அழைத்து செல்வதற்கே நான் வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் வீட்டை பற்றியோ அல்லது நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை பற்றியோ அறியாதவராக இருக்கிறீர்கள். மாயை உங்கள் இறக்கைகளை முற்றாக வெட்டி எறிந்துவிட்டால் ஆத்மாக்களாகிய நீங்கள் தமோப்பிரதான் ஆகிவிட்டதால் உங்களால் பறக்க முடியாது. நீங்கள் சதோப்பிரதான் ஆகும் வரை எவ்வாறு உங்களால் சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியும்? நாடக திட்டப்படி அனைவரும் தமோப்பிரதான் ஆக வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். இந்நேரத்தில் முழு விருட்சமுமே தமோப்பிரதானாகி முற்றிலும் உக்கிய நிலையை அடைந்து விட்டது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாக்கள் அனைவரும் தமோப்பிரதானாக உள்ளனர் என்பது தெரியும். புதிய உலகத்தில் அனைவருமே சதோப்பிரதானாக உள்ளனர். இங்குள்ள எவருமே சதோப்பிரதான் ஸ்திதியை கொண்டிருக்க முடியாது. ஓர் ஆத்மா தூய்மையாகிய பின்னர் அவரால் இங்கு மேலும் இருக்க முடியாது. அவர் ஓடி சென்று விடுவார். முக்தி அடைந்து சாந்தி தாமத்திற்கு செல்வதற்காகவே அனைவரும் பக்தி செய்கிறார்கள். எவ்வாறாயினும் இப்பொழுது எவரும் திரும்பி செல்வது என்பது நியதியாக இல்லை. தந்தை இங்கே அமர்ந்திருந்து இந்த இரகசியங்கள் அனைத்தையும் நீங்கள் கிரகிப்பதற்காக விளங்கப்படுத்துகிறார். எவ்வாறாயினும் தந்தையை நினைவு செய்து ஒரு சுயதரிசன சக்கரதாரி ஆகுவதே பிரதான விஷயமாகும். நீங்கள் விதையை நினைக்கும் பொழுது முழு விருட்சமுமே உங்கள் புத்தியில் புகுகின்றது. விருட்சம் சிறியதாகவே ஆரம்பிக்கிறது, பின்னர் அது தொடர்ந்து வளர்ந்து பெரியதாகுகிறது. எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. நீங்கள் அனைத்தையும் ஒரு வினாடியில் புரிந்து கொள்கிறீர்கள். உலகிலுள்ள எவருக்குமே மனித உலக விருட்சத்தின் விதை ஒரு தந்தையே என்பது தெரியாது. தந்தை ஒருபோதுமே சர்வ வியாபியாக இருக்க முடியாது. இதுவே மிக பெரிய தவறு. ஒருபோதும் மனிதர் எவருமே கடவுள் என அழைக்கப்பட முடியாது என நீங்கள் விளங்கப்படுத்துகிறீர்கள். தந்தை அனைத்தையும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக இலகுவாக விளங்கப்படுத்துகிறார். அப்படியிருந்தும் தங்கள் பாக்கியத்தில் அதனை கொண்டிருப்பவர்களும் இந்த உறுதியான நம்பிக்கையை வைத்திருப்பவர்களுமே நிச்சயமாக தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுகிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர்கள் ஒருபோதுமே எதையும் விளங்கிக் கொள்வதில்லை. அது அவர்களுடைய பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் என்ன முயற்சியை செய்வார்கள்? அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களைப் போல இருப்பார்கள். தந்தை எல்லையற்ற ஆஸ்தியை தங்களுக்கு தருவதற்காக வந்துள்ளார் என்ற நம்பிக்கையை ஏனும் அவர்கள் கொண்டிருப்பதில்லை. மருத்துவ கல்லூரிக்கு ஒரு புதிய மாணவர் சென்று உட்கார்ந்தால் எதனை புரிந்து கொள்வார்? எதையுமே புரிந்து கொள்ள மாட்டார். அவ்வாறே அவர்களும் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அழிவற்ற ஞானம் ஒருபோதுமே அழிவதில்லை. ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆகவே வேலைக்காரர்கள், பணிப்பெண்கள், பிரஜைகளின் வேலைக்காரர்கள் ஆகிய அனைவருமே தேவைப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் அவ்விதமாக வருகிறார்கள். சிலரால் அனைத்தையும் மிக நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் தங்களுடைய அபிப்பிராயங்களையும் எழுதுகிறார்கள். அவர்கள் மேலும் முன்னேற முயற்சிக்கிறார்கள். எவ்வாறாயினும் அந்நேரத்தில் அது சிரமமாக இருக்கும், ஏனெனில் அந்நேரத்தில் பெரும் குழப்பங்கள் நிகழும். நாளுக்கு நாள் புயல்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. எத்தனையோ நிலையங்கள் உள்ளன. அவர்கள் அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை நிகழ்ந்ததாக எழுதப்பட்டுள்ளது. விநாசமும் சற்று முன்பாகவே உள்ளது. விநாசம் நிகழ்ந்தே ஆக வேண்டும். அரசாங்கம் ஜனத்தொகையை குறைக்கும்படி கேட்கிறது. ஆனால் அதையிட்டு எவராலேனும் என்ன செய்ய முடியும்? விருட்சம் தொடர்ந்து வளர வேண்டும். தந்தை இங்கே இருக்கும் வரை எல்லா சமயங்களை சேர்ந்த ஆத்மாக்களும் இங்கு இருக்கவே வேண்டும். வீடு திரும்பும் நேரம் வரும்பொழுது ஆத்மாக்கள் இங்கு வருவது நின்றுவிடும். இப்பொழுது அனைவரும் இங்கே வர வேண்டும். எவ்வாறாயினும் இவ்விஷயங்களை எவருமே புரிந்து கொள்வதில்லை. இது இப்பொழுது இராவண ராஜ்யம் எனவும், தான் இராம ராஜ்யத்தை விரும்புவதாகவும் பாபுஜி கூறுவது வழக்கம். இன்னார் ஸ்வர்க்கவாசி ஆகிவிட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். அதன் அர்த்தம் இது நரகம் என்பதே ஆகும். அவர் நிச்சயமாகவே ஒரு நரகவாசியாகவே இருந்தார். அதனால் அவர் ஸ்வர்க்கவாசி ஆகியது நல்லதே என்பதை கூட மக்களால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. பாபா கூறுகிறார், மனிதர்கள் மனித முகத்தையும் குரங்கின் குணத்தையும் கொண்டுள்ளார்கள். தூய்மையாக்குபவரான சீதையின் ராமரே, பதீத பாவன சீதாராம் என அவர்கள் தொடர்ந்து பாடுகிறார்கள். நாங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்கள். தந்தை மாத்திரமே அனைவரையும் தூய்மையாக்குகிறார். அனைவரும் பக்தி மார்க்கத்து சீதைகளாக இருக்கின்றனர். தந்தையே ராமராவார். நீங்கள் இதனை மக்களுக்கு நேரடியாக கூறும் பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் ராமரை அழைக்கிறார்கள். தந்தை குழந்தைகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் மூன்றாவது ஞானக்கண்ணை இப்பொழுது கொடுத்துள்ளார். நீங்கள் இப்பொழுது வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள் போல தோன்றுகிறது. அவர்கள் பழைய உலகில் எதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள்? நீங்கள் இப்பொழுது இதனை புரிந்து கொள்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது விவேகம் அற்றவர்களிலிருந்து விவேகமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். ராவணனே உங்களை மிகவும் விவேகம் அற்றவர்கள் ஆக்கினான். தந்தை விளங்கப்படுத்துகிறார், இந்நேரத்தில் மனிதர்கள் அனைவரும் தமோபிரதான் ஆகிவிட்டார்கள். இதனாலேயே தந்தை வந்து உங்கள் அனைவரையும் சத்தோபிரதான் ஆக்குகிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளாகிய நீங்கள் தொடர்ந்தும் சேவையை முன்னெடுத்து செல்கின்ற போதிலும் தந்தையை நினையுங்கள் எனும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்திருங்கள். தமோபிரதானிலிருந்து சத்தோபிரதான் ஆகும் வழியை வேறு எவராலும் உங்களுக்கு காண்பிக்க முடியாது. அனைவரினதும் ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரே. ஆத்மாக்கள் தமோபிரதான் ஆகிவிட்டதாலேயே அவர் வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஊசி போடுகிறார். தந்தையே அனாதியான சத்திர சிகிச்சை நிபுணர் எனப்படுகிறார். ஆத்மாக்கள் இப்பொழுது சத்தோபிரதானிலிருந்து தமோபிரதான் ஆகிவிட்டதால் அவர்களுக்கு ஓர் ஊசி மருந்து தேவைப்படுகிறது. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையை வைத்திருந்து உங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களது புத்தியின் யோகத்தை இனிய வீட்டுடன் இணையுங்கள். நாங்கள் எங்கள் இனிய மௌன வீட்டிற்கு செல்ல வேண்டும். அசரீரியான உலகமே இனிய வீடு எனப்படுகிறது. நல்லது, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். ஒன்று, இந்த உலகம் ஏற்கனவே அழிந்துவிட்டது. ஆகவே உங்களை அதிலிருந்து வேறுபட்டவராக கருதுங்கள். மரத்தின் வளர்ச்சியுடன் வருகின்ற தடைகளையும் புயல்களையும் பார்த்து பயப்படாதீர்கள். ஆனால் அவற்றை வெற்றி கொள்ளுங்கள். இரண்டு, ஆத்மாவை சத்தோபிரதான் ஆக்குவதற்கு உங்களுக்கே இந்த ஞானம் மற்றும் யோகம் என்ற ஊசி மருந்தை ஏற்றுங்கள். உங்களின் புத்தியின் யோகத்தை இனிய வீட்டுடன் இணைத்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் முதலில் என்ற பாடத்தை கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் அதி புத்திசாலியான கிரீடாதாரி ஆகுவீர்களாக. பாப்தாதா தன்னை உங்களின் கீழ்ப்படிவான சேவகர் என்று அழைக்கிறார். உங்களின் சேவகர் என தன்னை அழைப்பதன் மூலம் அவர் இயல்பாகவே கிரீடாதாரி ஆகுகிறார். அதேபோல் குழந்தைகளான நீங்களும் பணிவானவர்களாகி மற்றவர்களுக்கு ஒரு மேன்மையான ஆசனத்தை வழங்க வேண்டும். நீங்கள் அந்த நபரை அந்த ஆசனத்தில் இருத்தும் போது அவர் எழுந்திருந்து உங்களை அதில் அமர செய்வார். நீங்கள் அதில் அமர முயற்சி செய்தால் உங்களை அப்படி செய்ய அவர் அனுமதிக்காமல் போகக்கூடும். ஆகவே மற்றவர்களை அதில் அமர செய்வது என்றால் உங்களையே அதில் இருத்திக் கொள்வதாகும். எனவே நீங்கள் முதலில் என்ற பாடத்தை உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அப்போது உங்களின் சமஸ்காரங்கள் அவர்களின் சமஸ்காரங்களுடன் ஒத்திசைவதுடன் உங்களுக்கும் கிரீடம் சூட்டப்படும். இதுவே அதி புத்திசாலி ஆகுவதற்கான வழிமுறையாகும். இதில் எந்த விதமான முயற்சியும் கிடையாது. அத்துடன் மகத்தான பேரும் இருக்கும். ஸ்லோகம். ஏகாந்தத்தில் இருக்கும் அகநோக்குடைய மேன்மையான ஆத்மாக்களே அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்பவர்கள் ஆவார்கள். அவ்யக்த சமிக்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். இதுவரை வெவ்வேறு மலர்களான நீங்கள் உங்களின் அழகை தனிப்பட்ட முறையில் காட்டுகிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் நறுமணத்தை ஒரு பூங்கொத்தின் வடிவத்தில் பரப்பும் போது, உங்களின் சக்தி சேனை வெளிப்படுத்தப்படும் போது, அப்போது இந்த ஒன்று கூடலின் சக்தியானது இறைவனின் வெளிப்படுத்தலுக்கு கருவியாகிவிடும். இப்போது நீங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்டவராக இருப்பதனால் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியுள்ளது. ஆனால் உங்களின் ஒன்று கூடல் ஒரு வழிகாட்டலின் கீழ் ஒன்றுபடும் போது குறைந்தளவு முயற்சியும் மகத்தான வெற்றியும் ஏற்படும். ஓம் சாந்தி.